வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ரஜியா பேசுகிறேன். பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 23, அமுதனின் அன்னை. வேலைக்கார படையை தொடர்ந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேலைக்கார வீரர் படை பெரிய கடை வீதியின் வழியாக போய்கிட்டு இருந்தாங்க. படையோட கடைசியில் போய்கிட்டு இருந்த வீரர்களில் சில பேர் கடத்தெருவில் சில திருவிளையாடல்களை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒருவன் ஒரு பட்சண கடையில் புகுந்து ஒரு கூடை நிறைய அதிரசத்தை எடுத்துக்கிட்டு வந்து தன்னுடைய வீரர்களுக்கு விநியோகம் பண்ணனாம். விநியோகம் பண்ணதுக்கப்புறம் வெறும் கூடையை கடைக்காரங்களுடைய தலையில் கவிழ்த்து அந்த வீரர்கள் எல்லாமே கை கொட்டி சிரிக்க ஆரம்பித்தான். இதை பார்த்த மக்கள் எல்லாமே வேகமாக சிரித்தாங்க. இன்னொரு வீரனோ வழியில் எதிர்பட்ட ஒரு மூதாட்டியோட கையில் இருந்த பூக்கொடையை பிடுங்கிக்கிட்டான். பூவெல்லாம் வாரி இறைத்து மேலே தூக்கி போட்டு பூ மாறி பொழிகிறதடா அப்படின்னு சொல்லி வாரி வீசி பூக்களை பிடுங்க முயன்ற வீரர்களை குதித்தும் சிரித்தும் கும்மாலம் அடித்தாங்க. எதிரில் வந்த ஒரு மாட்டு வண்டியை இன்னொரு வீரன் நிறுத்தினான். அந்த மாட்டு வண்டியில் இருந்த மாட்டை கட்டை வீழ்த்து விட்டு மாடை கூட்டத்துக்கு நடுவில் விட்டுட்டான். அதில் சிலரை தள்ளிக்கிட்டு மாடு ஓடிச்சு. மீண்டும் ஒரே கோலாகல சிரிப்பு தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வந்தியத்தேவன், அடடா, பழுவேட்டரையரின் வீரர்களைப் போலவே இவர்களும் விளையாடுகிறார்கள். இவர்களுடைய விளையாட்டு மற்றவர்களுக்கு வினையாக இருக்கிறதே. நல்ல வேலை இவங்களுடைய பார்வை நம்ம மேலே விழாமல் ஒதுங்கிக்கிட்டோம். இல்லைனா ஒரு சண்டையே ஏற்பட்டிருக்கும். அதனால் வந்த காரியமும் கெட்டு போயிருக்கும் அப்படின்னு நினைச்சான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. வேலைக்கார படை வீரர்கள் விளையாடுறத இங்கே இருக்கிற ஜனங்கள் அவ்வளவா வெறுக்கலை. அவங்களுடைய கும்மாளத்தில் ஜனங்களும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரித்து குதூகலிச்சிட்டு தான் இருந்தாங்க. இதை பற்றி கேட்கலான்னு பக்கத்தில் திரும்பி பார்த்தா அந்த பூக்குடை வச்சிருந்த சிறுவனை காணோம். எங்கே போயிட்டான் இந்த பையன்? ஒருவேளை கூட்டத்தில் கோலாகலத்தில் அந்த வாலிபன் எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு. இல்லை ஒருவேளை அவனுடைய வேலையை பார்க்க போயிருப்பான். சரி, வேலைக்கார படை மாலையில் கோட்டையிலிருந்து வெளியேறிய பிறகு மற்ற யாரையும் உள்ளே விடுறதில்லைன்றத வந்தியத்தேவன் தெரிஞ்சு வச்சிருந்தான். இரவு பகல் எந்த நேரத்திலையும் கோட்டைக்குள்ளே பிரவேசிக்கிற உரிமை பெற்றவங்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. அரசர்களும் தண்டநாயகர்களுக்கும் தான், பழுவேட்டர்களில் குடும்பத்தாருக்கும் கூட அந்த உரிமை இருக்குன்னு வந்தியத்தேவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால ராத்திரியே அந்த கோட்டைக்குள்ளே போகணுன்ற முடிவை கைவிட்டுட்டான். தங்கிட்ட இருந்த லட்சணை மோதிரத்தை காட்டி சோதனை செய்யறதுக்கு வந்தியத்தேவன் இது தக்க சமயம் இல்லைன்னு நினைச்சான். அதை விட இரவு கோட்டைக்கு வெளியிலேயே தங்கி நகர சுத்தி பார்த்துட்டு நாளை சூரிய உதயத்துக்கு பிறகு கோட்டைக்கு போறதே நல்லது. அது மட்டும் இல்லாம ராத்திரியில அப்படியே கோட்டைக்குள்ள பிரவேசிச்சாலும் கூட அரசரை தரிசிச்சு ஓலை கொடுக்கறதெல்லாம் இயலாத காரியம். கோட்டைக்கு மதில சுற்றிலும் இருந்த வீரர்கள் வழியா வந்தியத்தேவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே மெதுவா போய்கிட்டு இருந்தான். அன்னைக்கு பல காத தூரம் பிரயாணம் செஞ்சிட்டு இருந்த அவனுடைய குதிரை ரொம்ப களைத்திருந்துச்சு. சீக்கிரத்தில் அதுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது தான். இல்லைன்னா நாளைக்கு அவசியம் ஏற்படும் போது இந்த குதிரையினால் பயன் இல்லாமல் கூட போயிடும். வசதியான தங்குறதுக்கு ஒரு இடத்துல இரவில் இன்னைக்கு நல்ல ஓய்வெடுக்கக்கூடிய நல்ல இடமாக பார்க்கணும். தஞ்சைபுரி அப்போது புதிதாகவே பல்கி பெருகி பறந்து வளர்ந்து கொண்டிருந்த நகரம். அதிலேயும் அப்போ மாலை நேரம், நூற்றுக்கணக்கான வீதி விளக்குகள் ஏற்பட்டு ஒளி வீசி தொடங்கிக்கிட்டு இருந்துச்சு. வீதிகள் எல்லாமே ஜே ஜேன்னு ஒரே ஜனக்கூட்டம்தான். வெளியூர்களிலிருந்து பல அலுவல்களுக்காக வந்த நிறைய பேர் அங்கேயும் எங்கேயுமே போய்கிட்டு இருந்தாங்க. அவங்களில் சோழ நாட்டு பட்டணங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் வந்தவங்களும் இருந்தாங்க. புதுசாக சோழ சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்டிருந்த நாடுகளிலிருந்து வந்தவங்களுமே அந்த இடத்துல காணப்பட்டாங்க. நதியிலிருந்து பாலாற்றங்கரை வரையிலுமே மேற்கு கடற்கரை வரையிலும் பறந்திருந்த தேசங்களிலிருந்து தலைநகருக்கு பலருமே வந்திருந்தாங்க. விந்திய மலைக்கு வடக்கேயிலிருந்து வந்தவர்களும் கடல் கடந்த நாடுகளிலிருந்து வந்தவர்களும் கூட சிலர் அந்த வீதிகளில் அங்காங்கே தோன்றியிருந்தாங்க. ஆப்பம், அதிரசம் முதலிய தின்பண்டங்களை விற்ற கடைகளின் மக்கள் ஈ மொய்ப்பது போல மொய்த்துக்கிட்டு அந்த பண்டங்களை வாங்கி கொண்டிருந்தாங்க. வாழைப்பழங்களும் வேறு பலவித கனிகளும் கூட மலை மலையாக குவிச்சு கிடந்துச்சு அந்த இடத்துல. பூக்கடைகளை பற்றியோ சொல்ல வேண்டியதே இல்லை. முல்லையும் மல்லியும் திரு அத்தியும் செண்பகமும் புஷ்ப குன்றுகள் மாதிரி மலை மாதிரி குவிஞ்சு கிடந்துச்சு. அந்த மலர்குன்றுகளை சுற்றி பெண்மணிகள் வண்டுகள் மாதிரி ரீங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. புஷ்ப கடையிலிருந்து பார்க்குறப்போ வந்தியத்தேவன் அந்த பூக்கார வாலிபனுடைய நினைப்பு வந்துச்சு. அவனை மறுபடியும் பார்க்க கூடுமானா எவ்வளவு சௌகரியமாக இருக்கும். இந்த நகரில் வசதியாக தங்கறதுக்கு ஒரு இடத்த அவனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்படி நினச்சிக்கிட்டே கொஞ்சம் தூரத்தில் ஒத்து பார்த்தான். அந்த வாலிபன் நினச்ச மாதிரி வந்துக்கிட்டு இருந்தான். அடடா, என்ன அதிசயம்! இப்போ வந்தியத்தேவன் அதை பார்த்துட்டு குதிரையிலிருந்து கீழே இறங்கி அவன் கிட்ட போனான். தம்பி, பூக்குடையிலிருந்து ஒன்றையும் காணுமே, பூவெல்லாம் எங்கே? வித்துட்டியா அப்படின்னு கேட்டான். விற்கிறதுக்காக நான் பூ கொண்டு வரலை, கோயில் பூஜைக்காக பூ கொண்டு வந்தேன். பூவை கொடுத்தாகியாச்சு, வீட்டுக்கு திரும்பி போகிறேன். எந்த கோயிலுக்கு நீ இந்த புஷ்ப காரியங்கள்லாம் செய்கிற? தளிக்குளத்தார் ஆலயம்னு கேள்விப்பட்டதுண்டா? ஆமாம், தஞ்சைக்கு தளிக்குளத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த கோவில்தான் போலிருக்கிறதே. பெரிய கோவிலா அது? இல்லை, சிறிய கோவில்தான். கொஞ்ச காலமா இந்த தஞ்சையில துர்கை அம்மன் கோயிலுக்கு தான் மகிமை அதிகம். அங்கேதான் பூஜை, பொங்கல், பலி, திருவிழா, ஆர்ப்பாட்டங்கள் அதிகம். அரச குடும்பத்தாரும் பழுவேட்டர்களுக்கும் துர்கை அம்மன் கோவிலுக்கும் தான் அதிகமாக போகிறாங்க. தலை குலத்தார் கோயிலுக்கு அவ்வளவு மகிமை இல்லை, தரிசனம் செய்ய ஜனங்கள் அவ்வளவா வரதில்லைங்க. நீ இந்த புஷ்ப காரியமெல்லாம் செஞ்சிட்டு வரையே, இதுக்காக ஏதேனும் சன்மானம் உண்டா உனக்கு? எங்கள் குடும்பத்துக்கும் இதற்காக மானியம் இருக்கிறது. என்னோட பாட்டனார் காலத்திலிருந்து கண்டராதித்த சக்கரவர்த்தி விட்ட நிபந்தம் உண்டு. தற்சமயம் நானும் என் தாயாரும் இந்த கைகாரியத்தில் செஞ்சுக்கிட்டு வரோம். அப்படியா? தளிக்குளத்தார் கோயில் செங்கல் திருப்பணியா இல்லை கருங்கல் பணி செஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு வல்லவரையன் கேட்டான். ஏன்னா அவன் வர வழியில் பல செங்கல் கோயில் கருங்கல் திருப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அதனால தான் இந்த மாதிரி கேட்டான். இப்போது செங்கல் கோயில் தான் கருங்கல் திருப்பணியெல்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் தொடங்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த திருப்பணி உடனே நடந்த வேணும்னு பழையாளை பெரிய பிராட்டியார் விரும்புகிறார்களாம். ஆனால் இது அந்த வாலிபன் என்ன ஒன்றுமில்லை அப்படின்னு தயங்கி நிறுத்திட்டான். ஆனால் என்ன சொல்லு, ஏன் தயங்குகிறார்? இல்லை, பராபரியாக கேள்விப்பட்டதையெல்லாம் சொல்வதில் என்ன பயன் இருக்கிறது? பகல்ல பக்கம் பார்த்து பேச வேணும், இரவில் அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இதுவோ நார் சந்தியும் கூடும் இடமா இருக்குது, நம்மளை சுற்றிலும் இப்படி ஜனங்கள் இருக்காங்க. இருக்கட்டுமே, இந்த மாதிரி இடத்துலேயே நின்றுதான் தைரியமா எந்த ரகசியமும் பேசலாம். இந்த மாதிரி பெருங்கூட்டத்தில் இறைச்சலும் நம்முடைய பேச்சும் யார் காதிலும் விழாது. இறைச்சலோட இறைச்சலா கலந்து போயிடும் இல்லையா? அப்படியா, பேசுறதுக்கு ரகசியம் என்ன இருக்கு அப்படின்னு அந்த வாலிபன் வந்தியத்தேவனை கொஞ்சம் சந்தேகத்தோட பார்த்து கேட்டான். ஆஹா, இந்த பிள்ளை நல்ல புத்திசாலியாவே இருக்கான். இவன் கூட சிநேகம் செஞ்சுக்கிட்டா லாபம் இருக்கு, பல விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். ஆனா இவனோட மனசுல வீண் சந்தேகத்தை உண்டாக்க கூடாது. இந்த மாதிரி வந்தியத்தேவன் நினைச்சுக்கிட்டு, ஆமா ரகசியம் என்ன இருக்கு? ஒண்ணுமில்லதான், போனா போகட்டும் வீடு தம்பி. ஆமா, இங்கே இரவு எங்கேயாவது நான் நிம்மதியா தங்க வேணுமே, நல்லா நான் தூங்கணும். வெகு தூரம் பிரயாணம் செஞ்சு மிகவும் களைப்படைந்திருக்கிறேன், எங்க தங்கலாம்? ஒரு நல்ல விடுதிக்கு வழிகாட்டி எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டான். இந்த நகரில் தங்குறதுக்கு இடங்களுக்கு என்ன குறைவு? சத்திரங்கள் எத்தனையோ இருக்குது. அயல் நாடுகளிலிருந்து வருகிறவங்களும் எப்பேற்பட்ட ராஜாங்க விடுதிகளில் இருக்கின்றவங்களும் கூட. ஆனால் உங்களுக்கு இஷ்டமாக இருந்தா, தம்பி உன் பெயர் என்ன அப்படின்னு வந்தியத்தேவன் குறுக்கிட்டு கேட்டான். அமுதன், சேந்தன் அமுதன் தான் என் பெயர். அடடா, எவ்வளவு நல்ல பெயர்! கேட்குறப்பவே என்னுடைய நாவில் அமுது ஊறுகிறதே. எனக்கு இஷ்டமாக இருந்தா உன்னுடைய வீட்டுக்கு வந்து தங்கலாம்னு தானே நீ சொல்ல வந்த? ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னிடம் மந்திர வித்தை இருக்குது, அதனால் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் வீடு எங்கே இருக்குது? என்னுடைய வீடா? நகர எல்லையை தாண்டி கூப்பிட்ட தூரத்தில் எங்களோட பூந்தோட்டம் ஒன்று இருக்குது, தோட்டத்துக்குள்ளே எங்களோட வீடும் இருக்குது அப்படின்னு சொன்னான் அமுதன். ஆஹா, அப்படின்னா உன் வீட்டுக்கு நான் வந்தே தீருவேன். இந்த பட்டண சந்தடியில் என்னால் இன்றிரவில் கழிக்க முடியவே முடியாது. மேலும் உன்னை போன்ற உத்தம புதல்வனை பெற்ற உத்தமியை தரிசிக்க விரும்புகிறேன். என்னையும் பெற்ற அன்னை உத்தமிதான், ஆனால் துர்பாகியசாலி. அடடா, ஏன் அப்படி சொல்கிற? ஒருவேளை உன் தந்தை? இல்லை இல்லை, என் தந்தை இறந்து தான் போனார். ஆனால் அது மட்டும் இல்லை, என் தாய் பிறவியிலிருந்தே துர்பாகியசாலி, பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள். வாருங்களேன், போகலாம். சரி. இப்படியே அரநாளிகை நேரம் நடந்து அவர்கள் நகர்ப்புறத்துக்கு அப்பால் இருந்த பூந்தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தாங்க. இரவில் மலரும் பூக்களின் இனிய மனம் வந்தியத்தேவனுக்கு அபூர்வ சுகமயக்கத்தை உண்டாக்கியது. நகரத்தின் வீதிகளில் எழுந்த கோலாகல இறைச்சலும் சந்தடியும் அங்கே அவ்வளவாக கேட்கவே இல்லை. பூந்தோட்டத்தின் மத்தியில் ஒரு அழகான ஓட்டு வீடு ஒன்று இருந்தது. பக்கத்தில் இரண்டு குடிசைகள் இருந்தன. தோட்ட வேலையில் உதவி செய்த இரு குடும்பத்தார் அந்த குடிசையில் இருந்தாங்க. அவங்களில் ஒருவனை அமுதன் கூப்பிட்டு வந்தியத்தேவனுடைய குதிரையை தீனி வைத்து மரத்தடியில் கட்டி வைக்கும்படி சொன்னான். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள அழைத்து சென்றான். அமுதனுடைய தாயாரை பார்த்ததும் வந்தியத்தேவனுக்கு அவனுடைய துர்பாகியம் இத்தகையது என்று தெரிந்துவிட்டது. அந்த மூதாட்டி பேசும் சக்தியற்ற ஊமை, காதும் கேட்காது என்று தெரிந்ததும் ஆனால் அந்த மாதரசியின் முகத்தையும் கருணையும் அன்பும் நிறைந்து ததும்பியதை வந்தியத்தேவன் பார்த்தான். கூறிய அறிவின் ஒளியும் அந்த முகத்திலிருந்து வீசியது. பொதுவாக ஏதாவது ஒரு அங்கத்தில் ஊனமுற்றவர்கள் மற்றபடி சிறந்த அறிவு கூர்மை உள்ளவர்களாக விளங்குவது சிருஷ்டி விசித்திரங்களில் ஒன்று இல்லையா? அமுதன் சில சமிகைகள் செய்ததும் அந்த மூதாட்டி வந்திருப்பவன் அயல் தேசத்திலிருந்து வந்த விருந்தாளி என்று தெரிந்து கொண்டாள். முகபாவத்திலேயே தன்னுடைய பரிவையும் வரவேற்பையும் தெரிவித்தார். சற்று நேரத்திற்கெல்லாம் இலை போட்டு அந்த அம்மா உணவு பரிமாறினார். முதல்ல இடியாப்பம், இனிப்பான தேங்காய்பாலும் வந்தன. அந்த மாதிரி இனிய பலகாரத்தை வந்தியத்தேவன் தன் வாழ்நாளில் அருந்தியதே இல்லை. 10-12 இடியாப்பமும் அரைப்படி தேங்காய்பாலும் சாப்பிட்டான். அதுக்கப்புறமா புளிக்கறியும் சோளம்மா பணியாரமும் வந்தன. அவற்றையும் ஒரு கை பார்த்தான். அப்படியும் அவன் பசி அடங்கவில்லை. கடைசியா கால்படி அரிசி சோறும் அரைப்படி தயிரும் சாப்பிட்டான். பிறகுதான் அவன் இலையிலிருந்து எழுந்தான். சாப்பிடும்போதே சில விஷயங்களை அமுதனிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். தஞ்சை கோட்டைக்குள்ளே அப்போது சுந்தர சோழ சக்கரவர்த்தியையும் அவருடைய அரண்மனை பரிவாரங்களையும் தவிர இன்னும் முக்கியமாக யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிச்சு மெதுவாக தெரிஞ்சுக்கிட்டான். பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் இவர்களின் மாளிகைகளும் பரிவாரங்களும் அங்கு இருந்தன. தனப்பொக்கிஷம், தானிய பண்டாரம் இரண்டும் கோட்டைக்குள் இருந்தபடியால் அவற்றை பரிபாலிக்கும் அதிகாரங்களும் கணக்கர்களும் இருந்தார்கள். சுந்தர சோழரின் அந்தரங்க நம்பிக்கைக்கு அபிமானத்துக்கும் பாத்திரமான அனிருத்த பிரம்மராயர் எனும் அமைச்சரும் திருமந்திர ஓலை நாயகரும் கோட்டைக்குள்ளேதான் வசித்தார்கள். மேலும் சின்ன பழுவேட்டரையரின் தலைமையில் தஞ்சை கோட்டையை காவல் புரிந்த வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அங்கேயே தங்கியிருந்தாங்க. பொன்வெள்ளி நகை வியாபாரிகளும் நவரத்ன வியாபாரிகளும் பொன்னாசாரிகளும் கோட்டைக்குள் இடம் அளிக்கப்பட்டிருந்தார்கள். பெரிய பழுவேட்டரையரின் கீழ் வரி விதிக்கும் வேலை பார்த்து நுணுக்கங்களுக்கான அலுவலர்கள் இருந்தார்கள். துர்க்கையம்மன் கோயில் கோட்டைக்குள்ளேதான் ஒரு மூலையில் அது இருந்தது. கோவில் பூசாரிகளும் பணிவிடையாளர்களும் கணிகையரும் கோவிலுக்கு அருகில் குடியிருந்தார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அமைச்சர்கள் அனைவரும் தற்சமயம் கோட்டையில் இருக்கிறார்களா என்று வந்தியத்தேவன் கேட்டான். எல்லாரும் எப்படி இருப்பாங்க? பல காரியங்களால வெளியில போய்கிட்டும் வந்துகிட்டும் தான் இருப்பாங்க. அனிருத்த பிரம்மராயர் சில காலமாவே நகர்ல இல்லை. அவர் சேர நாடு சென்றிருக்கிறதா கேள்வி. பெரிய பழுவேட்டரையர் 4 தினங்களுக்கு முன்னால வெளியே போனார். கொள்ளிடத்துக்கு வடக்கே நடுநாட்டுக்கு சென்றதாக கேள்வி. போனவர் ஒருவேளை திரும்பி வந்திருக்கலாம் அல்லவா? உனக்கு தெரியாதாக்கும். இல்லை, இன்று சாயங்காலம் பழுவூர் இளையராணியின் பல்லக்கு வந்துச்சே, கோட்டை வாசல்ல நானே பார்த்தேன். ஆனா பழுவேட்டரையர் வரவில்லை. ஒருவேளை வழியில் எங்கேனும் தங்கிவிட்டு நாளை வரக்கூடும். தம்பி, இளவரசர் மதுராந்தக தேவரும் கோட்டைக்குள்ளேதானே தங்கியிருக்கிறார்? ஆமாம், பழுவேட்டரையர் அரண்மனைக்கு பக்கத்தில் மதுராந்தகரின் மாளிகை இருக்கிறது. சின்ன பழுவேட்டரையின் திருமகளை மனம் புரிந்த மருமகர் அல்லவா? ஓஹோ, அதுவும் அப்படியா? எனக்கு இதுவரையில் தெரியாதே. ரொம்ப பேருக்கு தெரியாதுதான். சக்கரவர்த்தியோட தேக அசௌகரியத்தை எல்லாம் முன்னிட்டு திருமணத்தை கோலாகலமா நடத்தவே இல்லை. நல்லது, மதுராந்தக தேவர் இப்போ கோட்டைக்குள்ளே தானே இருக்கிறாரு? ஆமாம், கோட்டைக்குள்ளே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் மதுராந்தக தேவர் சாதாரணமாக வெளியில் வரதில்லை. மக்கள் அவரை பார்க்க முடிகிறதும் இல்லை. சிவபக்தியில் ஈடுபட்டு பெரும்பாலும் யோகத்திலும் தியானத்திலும் பூஜையிலுமே காலம் கழிக்கிறதா கேள்வி. ஆனால் இத்தனை நாளைக்கு பிறகு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரே, அதை பற்றி? ஆமாம், அது கொஞ்சம் வியப்பான காரியம்தான். கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை தேவரின் மனமே மாறிய போயிருப்பதா சொல்கிறாங்க. நமக்கென்ன அதை பற்றி? பெரிய இடத்து பேச்சு பேசாமல் இருக்கிறது நல்லது. சேத்தன் அமுதன் கூட இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆவல் வந்தியத்தேவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அதிகமாக ஏதாவது கேட்டு சந்தேகத்தை கிளப்பி விட அவன் விரும்பலை. இந்த மாதிரி சாது பிள்ளைய இருக்கிற இவன்கிட்ட நம்ம ஏன் எதிர்ப்பு தெரிவித்து தேவையில்லாத வம்படியில் ஈடுபடணும்? கூடவே இந்த மாதிரியான அழகான ஊர் தஞ்சையில் தங்குறதுக்கு கிடைச்சது எவ்வளவு நல்லா இருக்கு. இவனுடைய சிநேகம் கூட நம்மளுக்கு பேருதவியாக இருக்குமே அப்படின்னு நினைச்சான். இது கூடவே நீண்ட தூரம் பிரயாணம் களைப்போட வந்த முதல் நாள் இரவு இல்லையா, வந்தியத்தேவனுக்கு இரவு தொடங்கும் போதே கண்ணை சுளுத்திக்கிட்டு தூக்கம் வந்துடுச்சு. சேத்தன் அமுதன் அவனுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சீக்கிரமா படுக்கை போட்டு கொடுத்தான். தூக்க மயக்கத்தில் கடைசியாக வந்தியத்தேவனுடைய மனசில் பழுவூர் இளையராணியோட திருமுகம் வந்துச்சு. அப்பப்பா, என்ன அழகு, என்ன ஜொலிப்பு! அந்த மாயமோகன வடிவத்தை திடீர்னு அவன் பார்த்ததும் அடியோட செயலிலிருந்து கண் கொட்டாமல் திகச்சு போய் நின்றது. சிறு வயதில் ஒரு சமயம் காட்டு வழி போய் கொண்டிருக்கும் போது திடீரென்று படம் எடுத்து ஆடிய பாம்பு அவன் முன்னாடி வந்து நின்று எதிர்பட்டுச்சு. அதனோட அழகே அழகு, கவர்ச்சியே கவர்ச்சி. வந்தியத்தேவனால் பாம்பின் படத்திலிருந்து கண்ணை அகற்றவே முடியவில்லை, கண் கொட்டவும் முடியவில்லை. பார்த்தது பார்த்தபடி நின்றான். பாம்பும் ஆடிக்கொண்டேதான் இருந்தது. பாம்பு ஆடிய போது அதற்கிணங்க இவன் உடம்பும் ஆடியது. இதன் முடிவு என்ன ஆகி இருக்குமோ தெரியாது. திடீர்னு ஒரு கீரிப்பிள்ளை வந்து பாம்பு மேல பாஞ்சு பயங்கரமா யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு வந்தியத்தேவன் ஒரே ஓட்டமா ஓடிட்டான். சீச்சி, என்ன உதாரணம்! இந்த புவன மோகினியான சுந்தராங்கியை படமெடுத்த பாம்புக்கா ஒப்பிட்டுறது? இவளுடைய பால் வடிகிற முகத்தை ஒரு தடவை பார்த்தாலும் பசி தீர்ந்து விடுமே. நாளைக்கு அவளை மறுபடி காணப்போகிறோம் அல்லவா? அவளுடைய குரலிலேதான் என்ன மதுரம்! இவள் ஓர் அபூர்வமான அழகிதான். ஆனா குடந்த ஜோதிடர் வீட்டிலும் அரசியலாற்றாங்கரையிலும் பார்த்த அந்த இன்னொரு பெண், அவளுடைய முகத்தில் எவ்வளவு அழகான ஒளி வீசியது, அழகு சுடர் விட்டது. இரண்டு முகங்களும் சுந்தர முகங்களாயிருந்தும் அவற்றுக்குள் எத்தனை வேற்றுமை! அதிலும் கம்பீரமும் பெருந்தன்மையும், இதில் மோகனமும் கவர்ச்சியும். இப்படி அவன் உள்ளம் அந்த இரு மங்கைகளின் முகங்களையும் ஒப்பிட்டு கொண்டிருந்தன. மற்றொரு மங்கை வந்து குறுக்கிட்டால் சர்வாதிகார கொடுங்கோல் அரசியான நித்ரா தேவி, அவள்தான் அது மூன்றாம் பெண் என்றவுடன் நேயர்கள் குழம்ப வேண்டாம். வந்தியத்தேவனுக்கு இப்போதற்கு இந்த இரண்டு பெண்களின் மாய வலையே போதுமானது. வந்தியத்தேவனை பரிபூரணமாக அந்த மூன்றாம் பெண் நித்ராதேவி ஆட்கொண்டார். இதோடு அடுத்த அத்தியாயத்தில் வேற என்ன சுவாரஸ்யமான தகவல்கள் நடக்குன்னு பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.